வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் நடைபெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சர்வதேச அமைப்பின் 149வது கூட்டம் ஜெனீவாவில் இன்று தொடங்குகிறது. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 4 இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 3 ஆப்பிரிக்க நாடுகளில் 7 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் முதல் கட்டமாக அல்ஜீரியா சென்றடைந்தார். அங்குள்ள விமான நிலையத்தில் அவரை அந்நாட்டு அதிபர் திரு அப்தல் மஜித் தெபியூன் வரவேற்றார். அங்கு இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவும் அல்ஜீரியாவும் நீண்டகால நல்லுறவை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் அல்ஜீரியாவின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு உயிர் தியாகம் செய்தவர்களின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்துகிறார். அந்நாட்டு அதிபர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பரஸ்பரம் இருதரப்பு நல்லுறவு குறித்து பேச்சு நடத்துகிறார். 2வது கட்டமாக மௌரிட்டானியா செல்லும் அவர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றுகிறார். இறுதிக்கட்டமாக மலாவி செல்லும் அவர் அந்நாட்டுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான பேச்சுக்களை நடத்துகிறார். விளையாட்டு, இளைஞர் நலன் மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐநா சபையில் நடைபெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சர்வதேச அமைப்பின் 149வது கூட்டம் ஜெனீவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று தொடங்கி இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழு பங்கேற்கிறது. இதில் அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான அறிவியல் பயன்பாடு, தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் என்ற கருப்பொருளில் திரு ஓம் பிர்லா உரையாற்றுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிர்வாக கவுன்சில் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் ஜெனீவாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்தியா சார்பில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் சிங், நாடாளுமன்ற இரு அவைகளின் தலைமைச் செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டு வரும் மக்கள் நலத்திட்டங்களை காங்கிரஸ் கட்சி குறை கூறி வருவதாக பிஜேபி தலைவர் திரு J.P. Nadda தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ள கருத்துக்கு பதிலளித்துள்ள அவர் தொடர் தோல்விகள் காரணமாக காங்கிரஸ் கட்சி குழப்பத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். புதிய தொழில்நுட்பங்களை மாணவர்கள் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டு தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 70 மாணவர்களுடன் நேற்று புதுதில்லியில் அவர் கலந்துரையாடினார். பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் குறித்தும் மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். அறிவியல் தொழில்நுட்பம், உயிரி வேதியியல், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் போன்ற துறைகளிலும் மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். செல்போன்கள் பயன்பாட்டை அறிவுசார் நடவடிக்கைகள் மற்றும் தகவல் பரிமாற்றத்திற்காக மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும் என்று திரு ஜிதேந்தர் சிங் வலியுறுத்தினார். மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் 3 நாள் பயணமாக இன்று நாகாலாந்து செல்கிறார். அங்கு சோவாமாவில் உள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ இல்லத்தில் அவரை சந்தித்து பேசுகிறார். இதனிடையே கோஹிமாவில் உள்ள ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர் அம்மாநிலத்தில் ஏகலைவா உண்டு உறைவிட மாதிரி பள்ளி உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். பின்னர் அம்மாநிலத்தில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களின் அமலாக்கம் குறித்து மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுடன் திரு ஜுவல் ஓரம் ஆய்வு செய்கிறார். ஜம்மு காஷ்மீரில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசு ஆட்சி அமைக்கும் வகையில் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை உள்துறை அமைச்சகம் மத்திய அரசிதழில் வெளியிட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய மாநாட்டுக் கட்சி தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து அக்கட்சியின் துணைத் தலைவர் திரு உமர் அப்துல்லா ஆட்சியமைக்க அழைக்குமாறு துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹாவை கடந்த வெள்ளிக்கிழமையன்று நேரில் சந்தித்து உரிமை கோரினார். ஹரியானா மாநில பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தின் மத்திய பார்வையாளர்களாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தின் பார்வையாளர்களாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி மற்றும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு தருண் சுக் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 350,000 வீடுகள் பயன். இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென 2,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம். நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி 6%, பிளாட்டினத்திற்கான சுங்கவரி 6.4% குறைப்பு. உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம், கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு. வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம். எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய 109 புதிய ரகங்கள் அறிமுகம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 4 இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர், 58 பேர் காயமடைந்தனர். வடக்கு இஸ்ரேல் பகுதியில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கடந்த வியாழக்கிழமையன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 22 பேர் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக லெபனானிலிருந்து செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாகே வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை அமைதியை சீர்குலைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனான் மற்றும் காசா நாடுகளில் உள்ள அப்பாவி மக்கள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இத்தகைய நடவடிக்கைகள் பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு இஸ்மாயில் பாகே கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. இந்த தேர்வுகள் வரும் 23 வரை நடைபெறவுள்ளது. மாநிலம் முழுவதும் நடைபெறும் இந்த தேர்வை 95,925 பேர் எழுதுகின்றனர். கணினி வாயிலாக நடைபெறும் இத்தேர்வு மாநிலம் முழுவதும் 161 மையங்களில் நடைபெறுகிறது. நேர்முக தேர்வு அல்லாத ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளில் காலியாக உள்ள 654 இடங்களுக்கு இத்தேர்வு நடைபெறுகிறது. ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி வலுவான நிலையில் உள்ளது. கோவையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சௌராஷ்டிரா அணி 3 நாளான நேற்று 2வது இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 5 விக்கெட் இழப்புக்கு 35 ரன் எடுத்துள்ளது. சௌராஷ்டிரா அணியின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 203 ரன். தமிழக அணியின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 367 ரன். தேசிய சீனியர் மகளிர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டிகள் புதுதில்லியில் இன்று தொடங்குகின்றன. இதில் மொத்தம் 12 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டிகள் இம்மாதம் 21 வரை நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 9 ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது. ஷார்ஜாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 151 ரன் எடுத்தது. 152 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிய இந்தியா 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 142 ரன் மட்டுமே எடுத்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பாகிஸ்தான் நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் அல்மாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்கள் இன்று நடைபெறுகிறது. இதில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி, அர்ஜுன் கதே இணை பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லஸ், இத்தாலியின் மார்க்கோ போர்டோலோட்டி இணையை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்பரி, பிரான்சின் அல்பானோ ஓலியோட்டி இணை ஜெர்மனி இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் நடைபெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சர்வதேச அமைப்பின் 149வது கூட்டம் ஜெனீவாவில் இன்று தொடங்குகிறது. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 4 இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.